அன்பர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசையிலிருந்து வரும் உலகச் செய்தி அறிக்கை.
வாசிப்பவர்கள் விஷ்ணு பிரியா, மரியா மைக்கேல். மத்திய இத்தாலியில் நிகழ்ந்துள்ள பேரழிவு மிக்க நிலநடுக்கத்தில் உயிர் பிழைத்திருப்போரை தேடி கண்டுபிடிக்கும் மீட்புதவி பணிகள் புதன்கிழமை நிகழ்ந்த பல நில அதிர்வுகளால் தடைபட்டுள்ளன. இன்னும் யாராவது உயிரோடு இருக்கிறார்களா என்பதை முனைப்புடன் அனைவரும் தேடி வருவதாக தீயணைப்பு படையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள அமத்ராய்ஸ் நகரில் நிகழ்ந்துள்ள பெரிய நில அதிர்வானது இடிபாடுகள் தங்கள் மீது விழுவதிலிருந்து மீட்புதவியாளர்களை தப்பியோட செய்திருக்கிறது. இதுவரை சுமார் 241 பேர் இறந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது. இடிபாடுகளுக்குள் டஜன் கணக்கானோர் இன்னும் புதையுண்டு இருக்கலாம் என நம்பப்படுகிறது. ஆண்டுதோறும் நடைபெறும் உணவு விழாவை ஒட்டி பல பார்வையாளர்கள் வந்திருந்ததால் இந்த சிறிய நகரில் மட்டும் 200 பேர் இறந்துள்ளதாக அமத்ராய்ஸ் நகர மேயர் தெரிவித்திருக்கிறார்.
பிரசல்ஸ் செனட் சபையில் அதிபர் தில்மா ருசஃபுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான விசாரணை தொடங்கியுள்ளது. வளர்ந்து வரும் பற்றாக்குறையை மறைக்க பட்ஜெட்டில் மோசடி செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்ட ருசஃப் மே மாதம் இடைநீக்கம் செய்யப்பட்டார். அரசியல் ஆட்சி கவிழ்ப்பு சதியில் பாதிக்கப்பட்டவர் என தன் மீது உள்ள குற்றத்தை மறுத்துள்ளார் ருசஃப். இன்று செனட் இதுகுறித்த சாட்சியங்களை விசாரிக்கும். மேலும் திங்களன்று ருசஃப் தனது தரப்பை வாதிடலாம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
பிரான்ஸ் நகரங்களில் புர்கினி என்னும் முழு நீள நீச்சல் உடைகளுக்கு தடை விதிக்கப்பட்டது சட்ட ரீதியானதா என பிரான்சின் உயரிய நிர்வாக நீதிமன்றம் ஆராய்ந்து வருகிறது. பிரான்ஸ் நகரங்களின் இந்த தடை முஸ்லீம் பெண்கள் என்ன ஆடை அணிய வேண்டும் என்று ஏன் கூறப்பட வேண்டும் என்றும், இந்த புர்கினி உடை பிரான்ஸ் குடியரசின் மதசார்பற்ற கொள்கைகளை மீறுகிறதா என்பது குறித்தும் சூடான விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. போலீசார் முஸ்லீம் பெண் ஒருவரின் அருகில் நின்று இந்த தடையை செயல்படுத்துமாறு கூறிய புகைப்படம் வெளியானதற்கு பிறகு இந்த சர்ச்சை தீவிரமாகியுள்ளது.
ஒலிம்பிக் கிராமம் மூடப்பட்டதை தொடர்ந்து ரியோவின் பின்தங்கிய நகரம் ஒன்றில் கென்ய தடகள வீரர்கள் தவித்துக் கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளனர். இந்த அணியின் தலைவர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினரான வெஸ்லி கொரீர் தாங்கள் தங்கியிருக்கும் பாழடைந்த விடுதியில் இரவு முழுவதும் துப்பாக்கி சத்தம் கேட்டதாக தெரிவித்துள்ளார். விலை குறைவான விமானங்கள் கிடைப்பதற்காக அதிகாரிகள் காத்திருந்ததால் தாங்கள் நாடு திரும்புவதை அவர்கள் தாமதமாக்கிவிட்டனர் எனவும் தெரிவித்துள்ளார்.
பிபிசி தமிழோசையின் முழு நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமும் bbctamil.com என்ற இணையதளத்தின் மூலமும் கேட்கலாம்.
இந்தியாவின் ஒடிசா மாநிலத்தில் மனைவி உயிரிழந்த நிலையில் மருத்துவமனையில் இருந்து அவரது சடலத்தை சொந்த கிராமத்திற்கு எடுத்துச் செல்ல மருத்துவ ஊர்தி வழங்கப்படாததால் ஒரு ஏழை நபர் தனது மனைவியின் உடலை 12 கிலோமீட்டர் தூரம் தோளில் சுமந்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டானா மாஜி என்பவரின் மனைவியான 42 வயது அமாங் ஒடிசா மாநிலம் பவானிபட்னா நகரில் உள்ள மாவட்ட மருத்துவமனையில் காசநோயின் காரணமாக உயிரிழந்தார். மருத்துவமனையிலிருந்து தனது கிராமம் 60 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதாக குறிப்பிட்ட மாஜி ஒரு வாகனம் வழங்குமாறு கேட்டுக்கொண்ட போதும் வழங்கப்படவில்லை. எனவே உடலை தோளில் சுமந்து சென்றேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அவரது குற்றச்சாட்டுகளை மருத்துவமனை அதிகாரிகள் மறுத்துள்ளனர். 12 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்ற அவரை வழியில் பலர் குறுக்கிட்டு விசாரித்தனர். பின்னர் அவசர மருத்துவ ஊர்தி ஒன்று அவருடைய உதவிக்கு வந்திருக்கிறது.
யூப்ரட்டஸ் நதியின் கிழக்கு பகுதிக்கு ஒரு வாரத்திற்குள் பின்வாங்கி செல்ல வேண்டும் என்ற தன்னுடைய கோரிக்கையை சிரியாவில் உள்ள குருதி இன போராளிகள் கேட்காவிட்டால் இந்த விஷயத்தில் தலையிட தனக்கு எல்லா உரிமையும் உள்ளது என்று துருக்கி எச்சரித்திருக்கிறது. சிரியாவின் வட பகுதிகளுக்குள் அதிகமான துருக்கி டாங்கிகள் நுழைந்துள்ளதாக அறிக்கைகள் தெரிவித்திருக்கும் இந்த வேளையில் பாதுகாப்பு அமைச்சரின் இந்த கருத்துக்கள் வந்துள்ளன. அமெரிக்காவின் ஆதரவோடு சிரியாவுக்குள் திடீர் ஆக்கிரமிப்பை துருக்கி புதன்கிழமையன்று தொடங்கியுள்ளது.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இஸ்லாமிய அரசு தீவிரவாதிகளின் முக்கிய வலுவிடமாக விளங்கிய மோசுல் நகரின் எண்ணெய் உற்பத்தி பிராந்தியத்திலிருந்து அந்த தீவிரவாதிகளை வெளியேற்றியிருப்பதாக ஈராக்கின் அரசப்படை தெரிவித்திருக்கிறது. அந்த நகரத்தை மீண்டும் கைப்பற்றுவதற்கு மிக முக்கிய காலடியாக கயாபா பிராந்திய வெற்றி அமைவதாக பிரதமர் ஹைதர் அலி அபாதி தெரிவித்திருக்கிறார். கடந்த மாதம் ஈராக் படைப்பிரிவுகள் கயாவில் உள்ள விமான தளத்தை மீண்டும் கைப்பற்றின.
சிரியா நகரமான அலப்போவில் முக்கிய உதவிகள் விநியோகம் செய்யப்படுவதற்காக 48 மணி நேர போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யா ஒப்புதல் வழங்கியுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. ஆனால் சிரியாவிற்கான 2 உயர் அதிகாரிகள் ஸ்டெஃபன் டி மிஸ்டுரா மற்றும் ஜான் ஈகலாண்ட் ஆகியோர் சிரியாவில் உள்ள மற்ற தரப்பினரின் உத்தரவாதமும் தேவைப்படுவதாக தெரிவித்துள்ளனர்.
நீங்கள் கேட்டது பிபிசி தமிழோசையின் உலகச் செய்தி அறிக்கை.